இப்ப மறுபடியுமாக நாம முதலாவது அதிகாரத்தை திருப்பி 5-8 வசனங்கள் வரையும் வாசிக்கிறேன், கேளுங்க. 5-8 வசனங்கள் வரையும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிபட்டு அலைகடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடம் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இந்த வசனங்களை தான் இப்பொழுது நாம சிந்திச்சு பார்க்க போறோம். ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள், அதுவும் புறஜாதி மத்தியார் மத்தியில் வாழ்ந்து பிற நாடுகளில் வாழ்ந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த துன்பங்களை எப்படி எதிர்நோக்குவது என்பதை பற்றி ஆலோசனைகள் சொல்லி கொண்டு வருகிறார். அவருடைய ஆலோசனை என்ன, இப்படி பல்வேறு துன்பங்களிலே சோதனைகள் நீங்கள் அகப்படுகிற பொழுது அவற்றை மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது. அப்படி சொல்லி அதை ஏன் சொல்லுகிறேன் என்பதையும் அதை விளக்கமாக யாக்கோபு இந்த பகுதியில நம்ம சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் துன்பங்களை தொல்லைகளை மிகுந்த ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு யாக்கோபு பதில் சொல்லுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அது உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்படுகிற பரீட்சையாக இருக்கிறது. உன்னை பொன்னை போல புடம்போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை இன்னும் உயர்த்துவதற்காக அந்த தொல்லைகளை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், ஒரு பரீட்சையாக பயன்படுத்த போகிறார். அந்த பரீட்சையின் மூலமாக நமக்கு நடைபெறுகிற காரியம் என்ன, பொறுமை உண்டாகிறது. அந்த பொறுமை தன்னுடைய எல்லையை அடைகிற பொழுது, இறுதி நிலையை அடைகிற பொழுது, நாம் அந்த பரீட்சைக்குள்ளாக கர்த்தருக்குள் தங்கியிருந்து அதை தாங்கி செல்லுகிற பொழுது அந்த பொறுமை நமக்கு என்ன நடத்துகிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணர்களாக ஒன்றிலுமே விசுவாசத்தில் ஒன்றிலுமே குறைவில்லாதவர்களாக மாற்றுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வந்து மனுஷனை படைச்சதுக்கு காரணமே தன்னை மகிமைப்படுத்துவதற்காக. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை சிருஷ்டித்திருப்பதற்கு காரணம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பூரணரா ஆகணுங்கிறது தான். இந்த உலகத்துல பூரணத்துவத்தை அடைய முடியாது, ஆனா பூரணத்துவத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கணும். அதுக்கான சகல முயற்சிகளையும் எடுக்கணும். கிறிஸ்து இயேசு வருகிற பொழுது நம்ம எல்லாருமே கூட எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பொழுது கரை நிறைகள் இல்லாமல் எந்த குறைபாடும் இல்லாமல் அவர் மத்தியில நம்ம நிக்கணுமா, அதை இப்படித்தான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு நாம் அவருக்கு முன்பாக பூரணர்களாக நிற்பதற்கு தொல்லைகளையும் கூட கர்த்தர் வாழ்க்கைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதுதான். அதனாலதான் தொல்லைகளை நம்ம வந்து தடைகளா நினைக்க கூடாது. கிறிஸ்துவில் உயர்வதற்கு படிக்கற்களாக தொல்லைகளை தேவன் பயன்படுத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க கேட்கலாம், இதான் சொல்லி முடிஞ்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு, யாக்கோபு நம்ம சோதனைகளை பற்றி எல்லாம் நல்லா படிச்சிட்டமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா யாக்கோபு சொல்றாரு, இல்ல தப்பு முடியலங்கிறார். இன்னும் விஷயம் இருக்குன்னு சொல்றார் பாத்தீங்களா. அதனாலதான் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறாருன்னா, நாம இயேசுக்குள்ளாக பூரணர்களாக ஒன்றிடம் குறைவில்லாதவர்களாக இருக்கணும்னு சொன்னா சில காரியங்கள் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது, வாசித்த வசனங்களிலே பார்க்கிறோம், நமக்கு ஞானம் தேவைப்படுது. ஞானம் தேவைப்படுகிறது, ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானம் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். ஞானம் இல்லாம நமக்கு அது நடக்காது. அதனாலதான் என்ன சொல்லுகிறார், 5வது வசனத்துல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால்னு சொல்ல, அதுக்குதான் சொல்றதுக்காக உங்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். இவ்வளவு நேரம் நான் சொன்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேறணும்னு சொன்னா ஞானம் தேவை. ஞானம் இல்லாம இவ்வளவு சொன்ன காரியங்களை உங்களை வாழ்க்கையில சாதிக்க முடியாது. ஞானம் அவசியம். அந்த ஞானத்திலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு போறார். இப்ப பாத்தீங்கன்னா, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்றது காரணம், யாக்கோபுவுக்கே தெரியும் பொதுவாகவே நாம ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருப்போம். ஞானத்துல நம்ம வளரணும். இந்த உலகத்துல ஒருத்தருமே தேவனுடைய அறிவுல பூரண ஞானம் பெற்றவன் இல்லை. எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நம்ம ஞானத்தில் வளர்ந்தாலும் அடுத்த கட்டத்தில் அடுத்த நாளில் சந்திக்க போகிற பிரச்சனைகளை எதிர்நோக்க நம்ம ஞானம் கர்த்தர்கிட்டருந்து தேவைப்படுது. அதனால தான் நம்ம கர்த்தர் ஜபத்தையே கொடுத்துருக்கிறார். கேட்கிறவனுக்கு அது கிடைக்கும். நீங்கள் கேட்காம இருக்கிறதுனால தான் அது கிடைக்காம இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஞானம் நமக்கு தொடர்ந்து தேவை. எப்பப்போ தொடர்ந்து கேட்குறோமோ அந்த கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருப்பா. இப்போ ஞானம் நமக்கு அவசியம். நான் ஏற்கனவே சொன்னது போனேன், இந்த ஞானம்னு சொல்லுகிறது என்ன? அது தேவனை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வது தான். விளக்கமாக படிக்க போகிறோம். பொதுவாக தேவனை பற்றிய அறிவு, கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வது. இப்போ இந்த காரியத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நம்ம பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம். நமக்கு கிறிஸ்தவன்னு நம்ம நாட்டில் இருக்க பெயரளவில் கிறிஸ்தவர்கள் சுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஞானம் குறைவாக இருக்குது, ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா சொன்னாங்க, ஏன்னா அங்கே பாஸ்டர்ஸே மோசமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் இருக்கு. இப்போ அது ஒன்று நமக்கு ஒரு புதுசாக நான் ஒன்று சொல்லலை, அவங்களுக்கு தெரியும், அவங்க பேருக்கு தெரியாது, பற்றியும் தெரியாது. அது நம்ம மக்களும் அந்த அளவுக்கு அறிவு ஞானம் இல்லாததுனால பாஸ்டர்ஸும் கூட கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, அதனால சமாளிச்சுட்டு போயிடலாம் நமக்கு தெரிஞ்சதை வச்சுன்னு. இப்போ 10 பேர் நமக்கு சபையில் கிடைச்சா, கொஞ்சம் சிந்திச்சு கேள்வி கேட்குறேன் கிடைச்சா தான் நம்ம பாடு கஷ்டமாக போயிடும். இல்லை இப்போ எங்கள் சபையெல்லாம் இருக்கிறவங்கலாம் படித்தவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு நாள் ஒரு வாரம் கொடுத்த சாமனுக்கு ஸ்டாண்டர்டு கொஞ்சம் குறைவாக இருந்தால் நம்ம வீட்லேயே பிடிச்சிருவாங்க. சபையில் பிடிக்கிறதுக்கு முந்தி பையன் மகளே காரில் போகிற நேரமே பிடிச்சிருவாங்க. என்னப்பா அப்பா நீங்கள் அந்த பாயிண்ட் வந்து அதை ஒழுங்காக ஜஸ்டிஃபை பண்ணி சொன்ன மாதிரி இல்லையேன்றுவான். அவங்களுக்கு பதில் சொல்லிடணும் சபையில் சொல்கிறதுக்கு முந்தி. அதனால் அங்கே புல்பிட்டில் ஆஃப் டே இருக்க முடியாது எங்கள் சபையில். அது அப்படி வளர்த்து விட்டதன் காரணமாக, அப்படி சிந்திக்க வைத்ததன் காரணமாக, நம்ம பாட்டுக்கு யாரையாவது ஒழுங்கா பேசாதவங்களை பிடிச்சி போட முடியாது. இந்த மாதிரி ஒரு பூப்பி ஸ்டாண்டர்ட் இருக்கு பாருங்க. அது அவசியம். நம்ம மக்கள் வந்து ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பிரசங்க மேடைகள் ஞானமான பிரசங்கங்கள் கொடுக்கப்படுவதில்லை. பாஸ்டரோட கூட பேசிட்டு இருக்கிறோம், அது நம்ம நாடு பூரா அது ஒரு பிரச்சனையா இருக்குது. இந்த நிலம் மாறணுங்க. கிறிஸ்தவம் வளரவே முடியாது, இல்லாட்டி மறுபடியும் இருண்ட காலம் வந்துடும். இப்ப ஆக்சுவலி நம்ம ரோமன் கத்தோலிக்க அளவுல அடிமைத்தனமா அவங்க வைக்காட்டியும் கூட நம்ம அடிமைத்தனத்துல தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. சப சபையா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஒழுங்குமுறை இல்ல, ஒரு ஒழுங்கான போதனை இல்ல, ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. வேதத்துல இப்படி இருக்கே ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்க முடியாது. அப்படிதான் வேதம் அங்க உயர்ந்த இடத்துல இல்ல, அது ஒரு அதிகாரமான ஒரு நிலைமையில இல்ல. அந்த வேதம் உண்மையிலேயே ஆட்சி செய்கிற ஒரு நிலைமை இல்ல. நம்ம எப்பவுமே பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தைனா கர்த்தருக்கு சமமானது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதுன்னா அதுதான், வேற எதையும் நம்ம பார்க்க கூடாதுங்கிற ஒரு நிலைமை எப்ப ஏற்படுதோ அன்னைக்கு தான் நம்ம சந்தோஷப்பட முடியும். இங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா, வேதத்தை பத்தி சொல்லுகிற நேரத்துல என்ன, யோனாவை வந்து மீன் முழுங்கிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா நம்புறேன். ஆனா வேதம் வந்து யோனாவே மீனை முழுங்கிட்டான்னு சொன்னாலும் நம்புவேன். என்ன சொன்னா வேதம் சொன்னா நம்ம நம்பணும். அந்த மாதிரி ஒரு இது வரணும். அது அப்படி வரணும்னு சொன்னா நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப சிந்திக்க ஆரம்பிக்கணும். நமக்கு ஞானம் தேவை. வேதத்தில் நமக்கு அறிவு தேவை, ஞானம் தேவை. இப்ப முதலாவது இப்ப அது அதாவது இப்ப இந்த ஞானத்தை பத்தி யாக்கோபு சொல்லுகிறதுக்கு காரணம், எப்படி தொல்லைகளுக்கு மத்தியில அந்த தொல்லைகளுக்கான காரணங்களை புரிந்து கொண்டு கர்த்தருடைய திட்டம் அந்த தொல்லைகளின் மூலமாக நம்மில் நிறைவேறுவதற்கான வழிவகைகளை தான் சொல்லிட்டு போறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஞானத்தின் அவசியத்தை பத்தி சொல்லுகிறார். ஆனா உண்மையிலேயே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஞானத்தை பத்தி பேசினாலும் கூட ஞானத்தை பத்தியே பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கு. இதுல இருந்து படிக்கலாம். ஆகவே ரெண்டையும் மனசுல வச்சு நம்ம இதை படிக்கணும். முதலாவது அப்படி பார்க்கிற பொழுது இந்த 5-8 வசனங்களில் உள்ள சத்தியங்களை நான் விளக்க போகிறேன் சில தலைப்புகளின் மூலமாக. முதலாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா, அதாவது ஞானம்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். தி டெஃபினிஷன் ஆஃப் விஸ்டம். ஞானம்னா என்ன? ஞானம்னா வார்த்தை இருக்குங்கிறதுக்காக நாம இதுதான் ஞானம்னு நாம நினைச்சத மாதிரி போயிடக்கூடாது. எப்பவும் கேள்வி கேட்டு ஞானம்னு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் கொடுத்திருக்கிறபடி அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். இப்ப சோதனைன்னு இருந்த உடனே நம்ம பாட்டுக்கு இதான் சோதனையா இருக்கும்னு நம்ம போயிடல பாருங்க. அது என்ன சோதனைன்னு பாக்குறோம். அப்படி ஆராய்ந்து படித்த பொழுது ஒரே வார்த்தை 2 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருந்த பொழுதும் கூட இந்த 2வது வசனத்திலிருந்து பயன்படுத்தப்படுற சோதனைக்கு வித்தியாசமான விளக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதை புரிஞ்சுக்காட்டி அந்த பகுதியையே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதே போல தான் இங்கேயும், ஞானம்னா என்னது அப்படின்னு கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஞானத்தை பற்றி வித்தியாசமான ஐடியாஸ் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, வச்சிருக்கிறான். அவங்கள பொறுத்தவரை என்ன ஞானம், அதான் ஞானம்னு சொன்னா நம்ம ஸ்கூல்ல போய் படிச்சு அங்க பாஸ் பண்ணி அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கேயும் நாலு டிகிரியை வாங்கி அது அப்படி வாங்கிக்கிறது ஞானம். உண்மையில இப்ப எங்க ஊர்ல எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படி ஞானம் வரும், ஆனா நம்ம நாட்டில் படிச்சு அப்படி ஞானம் வராது. என்ன சொன்னா 10 டிகிரி வச்சிருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது, அவங்கள தான் இருப்பாங்க. 30 மார்க் எடுத்தா 40 மார்க் எடுத்தாலே அவன் டிகிரி கொடுத்துடுறான் பாஸ் மார்க். ஆனா என்னதான் கத்துக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா பொதுவாகவே என்ன நினைப்பாங்க, படிக்கிறதுனால நமக்கு ஞானம் வருதுன்னு. ஆனா யாக்கோபு அதை பத்தி இங்க சொல்லவே இல்லை. புஸ்தகங்களையும் நூல்களையும் படிச்சு உலகத்தை பத்தியும் மனுஷர்களை பத்தியும் காரியங்களையும் கற்றுக்கொள்வதனால வருகிற அறிவை பற்றி இந்த இடத்துல யாக்கோபு பேசவே இல்லைங்க. பவுல் கூட தன்னுடைய மினிஸ்ட்ரி செய்த ஊழியங்கள் செய்த காலத்துல கொரிந்தில பத்தி ஞானத்தை தேடியவர்களை சந்தித்திருக்கிறார்னு முதலாவது அதிகாரத்துல வாசிக்கல. தத்துவத்தை தேடி வந்தவங்க பவுல பத்தி கொடுத்தாங்க, நீ என்ன எனக்கு புதுசா சொல்றீங்க என்ன இருக்குது, ஏன்னா நாங்க ஞானத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுகிறோம், ஆகவே நீ எங்களுக்கு ஏதாவது புதுசா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பவுல் அதை பத்தி சொல்ல, நான் வந்து உலகத்து ஞானத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட வரலப்பா, உலகம் ஏதோ பைத்தியக்காரத்தனமா நினைக்கிதோ அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். கொலோசியர்லயும் இதுதான், கொலோசியர்ல இருந்தவனும் கூட அந்த பவுல் அந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது எப்பாஃப்ரஸ் வந்து அவன் தான் அந்த சபையை கொலோசியர்ல கொலோசிய பட்டணத்துல நிறுவனான். அங்கேயும் கூட ஞானத்தை தேடியவர்கள் இருந்தார்கள். ஆகவே உலகம் இன்னொரு விதமா ஞானத்தை சிந்திக்குது, வித்தியாசமான போக்குல ஞானத்தை சிந்திக்குது. பவுல் அந்த விதமான ஒரு ஞானத்துல ஆர்வம் காட்டல. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் நம்ம 4வது வசனத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது, நான் உங்களிடத்தில் வருகிற பொழுது மனுஷ ஞானத்தோட வரலன்னு சொல்றார். என்னுடைய பிரசங்கம் வந்து மனுஷ ஞானத்தோடு வந்ததாக, என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தோட வரலன்னு சொல்றார். அதில் 5வது வசனம் சொல்லுகிறது, அது மனித ஞானம்னு வார்த்தை, ஹியூமன் விஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 6வது வசனத்தில் வாசித்து பார்த்தா அந்த ஞானம் இந்த உலகத்துக்கு உரியதுன்னு 1 கொரிந்தியர் 2:6 சொல்லப்படுகிறது. அது ரொம்ப பேர் இன்னைக்கு உலகத்துல மனுஷ ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள சபையிலையும் கூட அந்த காரியம் நடக்குது. ஏன்னா சபைக்கு ஒருத்தனும் வராங்கல்ல, கூட்டம் கூட்டுறது எப்படின்னா உலகத்துல இருக்கிறவன் செய்யற மாதிரி செஞ்சு பார்ப்பேன் அப்ப கொஞ்சம் கூட்டம் வரமேன்னு யோசிக்கிறான். கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு உலகத்து ஞானத்தை பயன்படுத்துறாங்க சபையில ஆள் சேர்க்கறது. எங்க போய் முடியும், உலகத்து விஷயமா தான் போய் முடியும். என் உலகத்து விஷயங்கள்ல நாட்டம் காட்டி இங்க வர்றவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நிலைக்க மாட்டாங்க பாருங்க. அததான் நம்ம கவனமா இருக்கும். இங்க ஆவிக்குரிய விதத்துல காரியங்கள் நடக்கும். இங்க நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம எதை செஞ்சாலும் ஆவியினுடைய வல்லமையை பார்க்க முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட் இது கிடைக்காது. கிடைக்குங்களா? கிடைக்காது. அதுதான் நம்மள மத்த எல்லா கூட்டத்திலையும் இருந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுறதா இருக்கிறது. என்னது? ஆவியின் செயல். மனுஷ ஞானம் மனுஷ செயல் அல்ல. அது ரொம்ப ஈஸி. மனுஷ செயல மனுஷ ஞானம் செய்யணும்னா ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய பிரசங்கம் பிரசங்கிகள்லாம் கூடி பேசிட்டு இருந்தாங்க இங்கிலாந்துல. அப்படி பேசி மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் ஒரு பெரிய பிரசங்கி இருந்தார், ஒரு ரிஃபார்ம் பிரீச்சர். அப்ப இருந்து எல்லாம் என்ன செய்யணும், எப்படிதான் இன்னைக்கு இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஒருத்தனுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாட்டம் காட்டுறான் இல்லையே, எப்படி சபையை வளர்க்கறது? இப்ப எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க, இவர் மட்டும் பேசாம இருந்தார். சரி, எல்லாம் பேசி முடியட்டும் அப்புறம் சொல்லலாம். அப்ப எல்லாம் பேசி பேசி ஐடியா கொடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பேசாம இருக்கிறாரே, அவரை விட்டுட்டோமே அப்படின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க என்ன ஞானம். அப்ப அவர் வெஸ்ட்மின்ஸ்டர் சேப்பல்னு ஒரு இதுல தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், ஒரு பெரிய சபையில. அப்ப அவர் சொன்ன, தெரியுமே எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது ஆளுங்களை சபைக்கு கொண்டாடுறது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் புகழ் பெற்ற மனுஷன் என்ன சொன்ன, இந்த ஃபோம் பிரீச்சிங் எல்லாம் நல்லா பிரசங்கம் செய்து அந்த காலத்துல. அப்ப அது என்ன சொல்லுங்க 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 என்ன ஐடியான்னு கேட்டாங்க. லண்டன்ல தான் ஒரு சபை இருந்தது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிச்சோம்னா, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில வந்து மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ் வந்து அவருடைய அண்டவேரோட வந்து நிக்க போறாருன்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு விடு, முழு லண்டனுமே வரும் பாக்குறதுக்கு. அது அவர் சொன்ன காரணம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னு தான். என்ன சொல்றாரு, சும்மா பைத்தியகாரத்தனமா உலகத்து ஞானத்தை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதானே வேணும்னு கேட்டா இந்தா கொடுத்துட்டேன் பாரு. ஏன்னா விசேஷமா அவர்னாலும் கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒழுங்கா இருந்த மனுஷன் என்ன அப்படின்னு வருவாரேங்கிறதுக்காக. அவ உலகத்து ஞானத்தை நம்ம தேடக்கூடாதுங்க. யாக்கோபு பேசுகிறது ஒரு வித்தியாசமான ஞானம், உலகத்து ஞானம் அல்ல. பவுல் சொன்னது போல என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தின் அடிப்படையிலானது அல்லன்னு சொன்ன மாதிரி, ஆனா இந்த ஞானம் வந்து ஒரு காலேஜில் வாங்கிக்க முடியாது, யூனிவர்சிட்டியில வாங்கிக்க முடியாது, டாக்டர் பட்டம்லாம் தேடி இந்த ஞானம் வாங்கிக்க முடியாது. இது இந்த உலகத்தோடையே சம்பந்தம் இல்லாத ஒரு ஞானம், இந்த உலகத்தோடையே தொடர்பு இல்லாத ஞானம். அப்படி யாக்கோபு பேசுகிற இந்த ஞானம் என்ன, நல்லா கேட்டுங்க, இது அவசியம், நல்லா கேட்டுங்க. என்னன்னு சொன்னா, வேத சத்தியங்களை, வேத சத்தியங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதை படித்து ஆராய்ந்து பார்த்து அந்த வேத சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில நம்ம என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன சந்திக்கிறோமோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல அதை சரியான விதத்துல பயன்படுத்துகிறது தான் இந்த ஞானம். ஆனா திரும்பவும் சொல்றேன், வேத சத்தியங்களை, வேத சத்தியங்களை என்ன சொல்ல, ஆண்டவரை பத்தி வேதம் சொல்லி கொடுக்குது, பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் சொல்லி, அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவன் எப்படி ஒருத்தன் கிறிஸ்தவனாகலாம், ரட்சிப்பை பத்தி சொல்லி கொடுக்குது, கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்குது, கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குது. இப்படி பலவிதமான போதனைகளை பொதுவான விதத்திலும் தெளிவான குறிப்பிட்ட விதத்திலும் பல பகுதிகளிலும், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேதத்துல நிரம்பி வழியுதுங்க இல்லையா. பலவிதமான இலக்கிய விதங்களை பயன்படுத்தி உரைநடை இருக்குது, கவிதை நடை இருக்குது, வரலாறு இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது. இப்படி பகுதி பகுதியாக பங்கு பங்காக அவருடைய தன்னுடைய சித்தத்தை பங்கு பங்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 1:1 வாசிக்கிறது போல தேவன் தன்னுடைய முழுமையான சித்தத்தை இத்தனை பலவிதமான இலக்கிய வகைகளை பயன்படுத்தி பங்கு பங்காகவும் அவர் கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப வேதம் பூரா அவருடைய சித்தம் நிரம்பி வழியுது. தேவனுடைய சித்தத்தின் மொத்த தொகுப்பு தான் வேதம் சுருக்கமாக சொன்ன. இப்ப இதெல்லாம் நம்ம தெளிவாக கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே மனதிலே இருப்பதின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை சந்திக்கிறோம் இல்லையா, அதை எல்லா இடத்திலையும் எப்படி இந்த இடத்துல எந்த சத்தியத்தை எந்த மாதிரி சரியா பயன்படுத்துறதுங்கிறது தான் ஞானம், தான் ஞானம். இதுதான் இவர் சுருக்கமா ஒரு சின்ன வார்த்தையில ஞானம்னு சொல்றார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, தேவனுடைய அறிவை பிராக்டிக்கலா நடைமுறை வாழ்க்கையில சரியா எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் ஞானம். இதன் காரணமா பொதுவா அந்த சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஞானமாயிராது, அது தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஞானமாயிராது. அந்த தெரிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாம் அது சரியான விதத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறது நடைமுறையில நம்ம சந்திக்கிற சூழ்நிலையில அதுக்கு பொருத்தமா எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் ஞானம். ஒரே பிரச்சனை ரெண்டு சந்தர்ப்பத்தில் வித்தியாசமா வரலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ரெண்டு பேருடைய வாழ்க்கையில அது வித்தியாசமான வழியில வரலாம். அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியங்களை அத ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா ஞானம் இல்லாம முடியுமா, முடியாது. அந்த கரூர்ல ஒரு குடும்பம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க, ரெண்டு பேரும் ஹஸ்பண்டுக்கு வந்து செய்யற வேலை வந்து ஊர் மாறி போயிடணும், 3 வருஷத்துக்கு மேல டிரான்ஸ்பர் கொடுத்துருவான், விருப்பமோ விருப்பம் இல்லையோ. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, என்னங்க நிறைய சர்ச்சில் இருந்து எங்களுக்கு ஆராதனை எல்லாம் கலந்துகிட்டு ஒரு சர்ச்சின்னு இருக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பதில் சொல்றது, ரொம்ப பேர் கிடைச்சது சான்ஸ்ன்னு படார்னு சொல்லிடுவாங்களா இல்லையா பதில், ஏன்னா தங்க திறமையை காட்டிக்கிறதுக்கா இருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து ரொம்ப பாரத்தோட கேட்கிற கேள்வி அது. இப்ப அவங்கள நான் வந்து அசட்ட பண்ற மாதிரியோ அவமானப்படுத்துற மாதிரியோ எதையும் சொல்லிடக்கூடாது, அதுக்கு சரியா கொடுக்கணும். அப்ப நான் உடனடியே பதில் சொல்ல கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, இது வரை நல்ல கேள்விதான், ஆனா அது ஒரு பிரச்சனையான கேள்வி, ஈஸியா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சில நேரம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஐயா தலைவலி இருக்கு அப்படின்ன உடனே என்ன சொல்லுவார், ஒன்னும் ரொம்ப யோசிக்க தேவையில்ல, யாராவது டாக்டர் தலைவலின்னு ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்து வச்சுலாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம தான் யோசிப்போமே டாக்டரா, யோசிப்போமா இல்லையா, ஏன் நம்ம எதிர்பார்ப்போம் இது என்ன இந்த சின்ன காரியத்துக்கு, சரி ஆஸ்பிரின் எடுத்து போட்டுக்க, எங்க உள்ள பேனடோல எடுத்து போட்டுக்கன்னு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி இதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. இப்ப கேட்ட கேள்வி ஏன்னா அவங்க பாரத்தோட கேட்கிறாங்க. அப்ப நான் யோசிச்சு நான் சொன்னேன், இதுக்கு நான் சரியா உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா, முதல்ல சர்ச்சுன்னா என்னங்கிற ஒரு அறிவும் பாரமும் உங்களுக்கு ஏற்படும். அந்த இதுல நீங்க நான் பாக்குற மாதிரி பார்த்தா மட்டும்தான் இதுக்கு பதில் கிடைக்கும். அந்த பாரம் இல்லைன்னா கிடைக்காது. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் வேதம் சர்ச்சில் சர்ச்சை பத்தி என்ன சொல்லி இருக்குது, எதுக்காக சர்ச் அமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிலைமையில சபையை கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்லி காட்டி, இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது சர்ச்சை பத்தி, ஐயோ ரொம்ப அதுங்களே. இப்ப அந்த இடத்துக்கு கொண்டாந்த பிறகுதான் அவங்க ஆலோசனையே என்னால கொடுக்க முடிஞ்சு என்ன செய்யணுங்கிற பாத்தீங்களா. அது ஏன்னு சொன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு அப்படி பதில் சொல்லி நம்ம எனக்கு ரொம்ப அதை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில அவருடைய சந்தர்ப்பத்துக்கு அது எப்படி அவங்க நடைமுறையில் நடக்கணுங்கிறத யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. பேசா சொல்லிட முடியாது. அதுதான் சொல்றது ஞானம்னு. இன்னொன்னு, இந்த ஞானம் நான் கிறிஸ்தவன் ஆன உடனே முத நாளே வந்துடாது, முத நாளே வந்துடாது. இது வளர 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 வளரதான், அதுவும் வளர்ந்துகிட்டே போகும். நாம வளரணும், அதுவும் சேர்ந்து வளரும். நம்ம வளர்ச்சிக்கு ஏத்தபடி அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வளராம இருந்தோம்னா அது கம்மியா தான் இருக்கு. இப்ப இதுல நம்ம நடவடிக்கை இருக்கு, ரொம்ப இருக்குது. இதுல கர்த்தருடைய நடவடிக்கை நிறைய இருக்கு, நம்ம நடவடிக்கையும் ரொம்ப இருக்கு. பாத்தீங்களா, இதத்தான் யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு. ஆகவே முதல்ல தெரிஞ்சுக்கணும், அறிவும் ஞானமும் ஒண்ணு இல்லை. வேதம் பூரா நல்ல அறிவு இருக்க முடியும், ஞானமே இல்லாம. நிக்கதேமம் வந்து நின்னா இல்லையா ஏசுகிட்டேன், ஆண்டவர் மறுபிறப்பை பத்தி சொன்னாரா இல்லையா, நீ இஸ்ரவேலுக்கே போதகனா இருந்தாலும் இப்படி நிக்கிறியே மக்கு மாதிரி. அவர் கேட்கலாம், ஏன்னு சொன்னா அவன் கையிலேயே வேற புஸ்தகம் இருக்கு, பழைய ஏற்பாடு பூரா நிரம்பி இருக்குது. ஆனா இதைத்தான் நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு லெக்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனா உனக்கு தெரியல. அப்ப என்ன இருந்துச்சு அவனுகிட்ட, அறிவு இருந்துச்சு, ஞானம் இல்ல. ஞானம் இல்லையே. ஆண்டவருக்கு பயப்படுறது எப்படிங்கறத நிப்பதேம பெருசா சொல்லி கொடுத்துருப்பான் யூதர்களுக்கு. பல உசனங்களை எடுத்து ஆண்டவரே சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் போதகன்னு சொன்னா அவனுக்கு மதிப்பு கொடுக்க தான் செய்யறாரு. ஆனா அவன் போதனையில என்ன பிரச்சனை இருக்கு, பிராக்டிக்கலா ஒண்ணுமே இல்ல, பிராக்டிக்கலா இல்ல. அத வெறும் அறிவு ஞானமாகி விடாது. அந்த அறிவு இருக்குங்க இல்லையா, அந்த அறிவை நம்ம எப்படி தேவ பயத்தோடு சரியா அந்தந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்த வேண்டிய விதத்துல பயன்படுத்துறோமோ, அதையும் அது இறுதி இலக்கு கர்த்தருடைய மகிமையா இருக்கணும். அதுக்கு பேரு தான் ஞானம். ஞானமும் அறிவும் ஒண்ணும் இல்லைங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, கொலோசேயர் 1வது அதிகாரம். கொலோசேயர் 1வது அதிகாரத்துல நம்ம 9வது வசனத்துல அப்படி சொல்லி இருக்குது, இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதலாய் உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அப்ப இங்க நீங்கள் எல்லா ஞானத்தோடும், விஸ்டம், ஆவிக்குரிய விவேகத்தோடும். அப்ப இங்க நாலேஜ் விஸ்டம் ரெண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஞானம்ங்கிறது அறிவு, நாலேஜ் இங்க. ஆனா ஆவிக்குரிய விவேகம்னு சொல்றோமா இல்லைங்களா, அதுதான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. பெற்றுக்கொண்ட அறிவை, வேதத்துல இருந்து பெற்றுக்கொண்ட அறிவை ஆவிக்குரிய விவேகத்தோட பயன்படுத்தணும். விவேகம்னு சொன்னா என்னது, அது சமஸ்கிருத வார்த்தை. ஆக்சுவலி வேதம் படிக்கணும்னா நம்ம சமஸ்கிருதம் படிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு, தமிழ் வேதம் படிக்கிறது. ஏன்னா தமிழ் வேதத்துல 80% சமஸ்கிருத வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம இப்பெல்லாம் தனித்தமிழ் வந்து ரொம்ப சமஸ்கிருதம் விட்டுட்டோம். ரொம்ப பேருக்கு ரொம்ப வார்த்தைகள் புரியாது. விவேகம்னு சொன்னா புத்திசாலித்தனம். நேரம் ஆராய்ஞ்சு பார்த்தா புத்திசாலித்தனமே தமிழா இருக்காது. அந்த அளவுக்கு வடமொழிய தங்கி இருக்குது தமிழ். ஆனா இன்னைக்கு தனித்தமிழ் தனித்தமிழ்னு தெரியறாங்க. ஒரு நாளும் வடமொழி கலப்பு இல்லாம தமிழ் தனியா இருக்க முடியாது. இந்த மொழி கலப்பு எல்லா மொழியிலுமே கொஞ்சம் இருக்கதான் செய்யும். இப்ப இங்க வந்து விவேகம்ங்கிறது புத்திசாலித்தனம்னு வைங்க, புத்தியா பயன்படுத்துறது, தெரிஞ்சு கொண்ட அறிவை புத்தியாக பயன்படுத்துவது. அதைதான் இவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது நமக்கு தேவைன்னு சொல்றாரு. அங்க ரெண்டையும் பிரிச்சு காட்டியிருக்கு, அதுக்குதான் இதை பாக்குறேன். அதாவது தேவ அறிவு ஞானமும் வேணும், கர்த்தருடைய அறிவு வேணும். ஆனா அதே நேரம் புத்திசாலித்தனம்னா உலக புத்திசாலித்தனம் இல்ல, ஆவிக்குரிய புத்திசாலித்தனம். உலகத்துக்குரிய புத்திசாலித்தனத்துக்கும் சாமர்த்தியத்துக்கும் ஆவிக்குரிய புத்திசாலித்தனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ இந்த தேவ ஞானத்தை வச்சு ஆவிக்குரிய புத்திசாலித்தனத்தோட பயன்படுத்துறத பத்தி தான் இவர் இங்க இந்த இடத்துல பேசுறாரு. இதனாலதான் இவன் பாருங்க, சாலமோனை எடுத்து பாருங்க. சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டானா இல்லையா, ரெண்டு பேரும் வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு என் தாய் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு அவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது. சின்ன பையனா இருந்த பொண்ணு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான், ஞானத்தை கேட்டான், அறிவையா கேட்டான். அவனுக்கா சின்ன வயசா இருந்தாலும் அறிவு நிறைய இருந்துச்சு, வேத அறிவு கூட நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த வேத அறிவு இருந்த பொழுதும் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல அந்த வேத அறிவை பயன்படுத்தி சரியான விதத்துல செய்யறதுக்கான புத்திசாலித்தனத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய விவேகத்தை கொடுங்கன்னு தான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அதனாலதான் அந்த ரெண்டு தாயும் வந்து இது பண்ண பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய விவேகத்தின்படி நடந்து கொண்டான், சரியானதை செய்தான்னு பாக்குறோம். பாத்தீங்களா, அது நமக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும். ஆனா நம்ம பிரச்சனை நம்ம நாட்டிலேயே என்னன்னா, முதல்ல ஞானமே இல்லை, அறிவே இல்லை, அப்புறம் ஆவிக்குரிய விவாகம் எங்க இருந்து வர்றது? அதுக்காக தான் சொல்றேன், திரும்ப 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 வேதத்தை கத்துங்க, வேதத்தை கத்துங்க. எப்படி கத்துக்கிட்டா, சில நேரம் சொல்லுவாங்க, சேட்டை வித்தாவது கத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவான். வேதத்தை கத்துக்கிறதுக்கு தலைகீழா இருந்தாலும் கத்துக்க வேண்டியதான். அதை படிக்கிறதுல நம்ம கிறிஸ்தவம் வேதம் படிக்காம இருக்க முடியவே முடியாது. ஏதாவது நீங்க புல்பீட்ல கேட்கறது வேத பாடத்துல படிக்கிறத விட உங்க சொந்த உழைப்பு ரொம்ப தேவை. நம்ம இதுல அதான் சொல்றேன், ஆரம்பத்திலேயே இருந்து எல்லாம் எதிர்பார்த்தாங்க நம்ம பத்திரிகையெல்லாம் என்ன தியான குறிப்பா வரும்ட்டு. அது சோம்பேறிகளுக்கு தான் தியான குறிப்பு. ஆமா, உண்மையிலேயே சோம்பேறிகளுக்கு தான் தியான குறிப்பு. நான் தியான குறிப்பை பயன்படுத்துறது இல்லையே, மத்தவன் எனக்கு தியான குறிப்பு கொடுக்க வேதம் இருக்கிற நேரம் நான் படிச்சுக்க முடியாதா? சரி, அதனால இது சோம்பேறித்தனால அது எழுதி வச்சிடறாங்க. எல்லாம் ஒரு நாளையும் வேதமே படிக்கிறது இல்லை, எப்படி படிச்சுக்கணும், இதை மட்டும் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறது. ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அந்த எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீ படி, வேதத்தை வாசிச்சு ஆராய்ந்து பார், நீ உழைக்கணும். யாரா இருந்தாலும் சரி, தமிழ்ல தானே வேதம் கொடுத்துருக்கிறேன், ஏன் அதை பத்து கேள்வி காட்டு நீ தெரிஞ்சுக்க முடியாது, ஏன் ஜெபிக்க முடியாது, பத்து தடவை திரும்ப திரும்ப ஏன் வாசிக்க முடியாது? நான் கேட்டா கொடுக்க மாட்டேனா, நான் கேட்டா கொடுக்க மாட்டேனா? இத நீ காலேஜிக்கா போகணும், ஏன் நீ கஷ்டப்படக்கூடாது, இருக்கிற தமிழ்ல தெரிஞ்ச நல்ல புஸ்தகங்களை ஏன் வாசிக்க கூடாது? நாம உழைக்கணும்னு எதிர்பார்க்கிறார், நாம உழைக்கணும்னு எதிர்பார்க்கிறார், நமக்கு வெளிப்படுத்தணும் எதிர்பார்க்கிறார். இந்த யாகோபுலிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது எந்த வசனம்னு ஞாபகம் இல்ல, ஒரு வசன பகுதியில பிரசங்கம் பண்ணும் அடுத்த வாரம். எல்லாம் பார்த்து இதெல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து கிரேக்க மொழி அது இதெல்லாம் ஆராய்ஞ்சு எல்லாம் படிச்சுட்டு சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா தான் இருக்குமான்னு சில காமெண்ட்ரிஸை காத்தா தூக்கி போட்டுருச்சு. ஏன் அந்த காமெடிஸ்ல அதை பத்தி சொல்லல, ஏன் சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு அதுல அந்த அளவுக்கு அந்த வசனத்துல ஞானம் இல்ல, சாதாரணமா விட்டுட்டு போயிட்டாங்க. காமெடிஸ் நம்ம நம்பி இருக்க முடியாது, அது ரொம்ப உதவி இருக்கும், மத்தவங்களுடைய அறிவு நமக்கு உதவும். ஆனா அது கர்த்தரா இல்லையே, அது பரிசுத்தாவியா இல்லையே? அப்ப சொல்ல, நான் படிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தத கூட ஒரு விஷயத்துல காமெண்ட்ரிஸ்ல இல்ல, அதனால காமெண்ட்ரி எழுதுன தப்பா அவன் மதிப்பு குறைவா இல்ல, அதுலதான் விவேகம் இருக்குது. என்னது, கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் நம்ம உழைக்கிற பொழுது. சில நேரம் காமெண்ட்ரி எழுதுனவன் கூட அந்த அவனை படிப்புல பார்க்க முடியாத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுலதான் இருக்குது, வேதத்துலதான் இருக்கு, வேதத்துலதான் இருக்கு, வேற எங்கேயும் இருக்குல்ல. நான் ஒண்ணு எனக்கு புதுசா எக்ஸ்ட்ரா ஞானம் பைப்ல வந்து சேரல பாருங்க, இங்கதான் இருக்குது. அதுக்காக தான் நம்ம உழைச்சு படிக்கணும்னு சொல்றது, நம்ம கஷ்டப்படணும், நம்ம படிக்கணும். அது பாட்டுக்கு கொடிக்கிட்டே இருக்கும், ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஞானத்தை பத்தி தான் இந்த யாக்கோபு பேசுகிறார். வேத அறிவு நிரம்பி அந்த வேத அறிவு விவேகத்தோட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியான விதத்துல கர்த்தரை விசுவாசித்து அவர் சொல்லி கொடுத்திருக்கிறத நம்பி சரியா பயன்படுத்துகிறத பத்தி தான் இங்கே அவர் சொல்லுகிறார். இது தாவீதுக்கு இருந்தது, சாலமோனுக்கு இருந்தது, வேதத்தில் அநேகருக்கு இருந்தது. இப்ப இந்த எழுதப்ப யாருக்கு இந்த யாக்கோபு எழுதினாரோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. புரோதாதியாரத்தில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், உலக ஆசை, உலகத்தின் மத்தியில் வசிக்கிற பொழுது அதனால ஏற்படுகிற தாக்கங்கள். ஏன்னா அவங்க தான் நாட்டில் வாழ்ந்த பொழுது நல்லா சேர்ச்சில் அருமையா இருந்தாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது, என்ன செய்யறது, எப்படி இந்த பலவிதமான இந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக நான் ஒரு விசுவாசியா எப்படி வாழ்ந்து காட்டுகிறது, இது தேவைப்பட்டது. யாருக்கு? தானியேலுக்கு தேவைப்பட்டது. அவனும் புறஜாதி மத்தியில தான் வாழ்ந்திருந்திருக்கான். சாத்ராக் மீஷாக் அபேத்நேகோன்னு வாசிக்கிறவன் அவங்களுக்கு தேவைப்பட்டது, புறஜாதியார் மத்தியில தான் வாசித்திருக்கிறாங்க. யோசேப்புக்கு தேவைப்பட்டது, அவன் ரொம்ப இக்கட்டானவளான இதுல இருந்த அவங்க எல்லாருக்கும் இந்த ஞானம் இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி நடந்துக்கணும்னு வேத அறிவை பயன்படுத்தி அவங்க நடந்துகிட்டாங்க. இந்த ஞானம் நமக்கு தேவை, இந்த ஞானம் நமக்கு தேவை. இந்த யாக்கோபுடைய மக்கள் யாருக்கு எழுதினாரோ அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருந்தது, யாக்கோபியும் சொல்லி கொடுத்திருந்தார். ஆனா இப்ப இந்த பிரச்சனையான சூழ்நிலையில நான் தெரிந்து கொண்ட சத்தியத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்றதுங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் நமக்கு தெரிந்த ஞானத்தை அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பயன்படுத்தணும். ஆகவே இங்க நாலேஜ் மட்டும், வேத அறிவு மட்டும் இங்க உதவி செய்யாது. அந்த வேத அறிவை அதை நம்பி விசுவாசித்து நம்ம இருதயத்தில் கர்த்தருக்குரிய ஒரு பயத்தோடையும் கர்த்தரில் இருக்க வேண்டிய ஒரு பக்தியோடையும் தைரியத்தோடு அந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுதான் வேத ஞானம். இப்படி நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்போ நேற்று அந்த கேட்டுக்கிட்டாங்க இல்லையா என்னோட சர்ச் பற்றி. இப்போ அவங்க சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும். அதான் இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அடுத்த வருஷம் இன்னும் எங்கேயோ போக போகிறாங்க, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மறுபடியும் மாற்ற போகிறோம். அப்போ நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் நிம்மதியாக வைஃபோடு சேர்ந்து தொடர்ந்து ஆராதனை செய்கிறபடி நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சபை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நல்ல சபை இல்லாமல் நீங்கள் போயிட்டு ஏன்னா வேலைனால டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நான் போகிறதில் வேற வழியே இல்லை, இந்த நாட்டிலேயே அப்படி தான், அப்போ நான் எப்படி என்ன செய்கிறது, அதனால் நான் போகிறதுனால நான் வீட்டில் கூடி செஞ்சுக்க முடியாதான்னு கேட்கலாம், கேட்பாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சபையை பற்றி நான் ஆரம்பித்து சொன்னேன். ஏன்னா சபைன்னு நான் சொன்னேன், அது நம்ம பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. நல்ல சபைகள் நம்ம பாதுகாப்புக்காக. தபம் இல்லாமல் இருக்கிறது நம்ம பலவீனமான ஒரு சூழ்நிலையில் ஆக்கியிருந்த தெரியுங்களா. நல்ல போதகர்கள், நல்ல போதனை, போதக கண்காணிப்பு, சபை ஐக்கியம், திரு நியமங்கள், இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில பாதுகாப்புக்காக. அந்த பாதுகாப்புல இல்லாம நம்ம இருக்கிறது வந்து நம்மள வல்னரபிள், வீக் ஆகிரும். நம்ம வீக்னஸ் ரொம்ப தெரிஞ்சது ஒண்ணு ஆண்டவர், அடுத்தது சாத்தான். அப்ப நம்ம வீக்கா இருக்கிற நேரம் அவன் தாக்க பார்ப்பான். அப்ப இந்த இவ்வளவு பாதுகாப்பு அரணை நம்ம எடுத்துட்டு நான் போயிட்டு அங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவனா ஒழுங்கா தான் வாழ்ந்துருவேன்னு சொன்னா அது திமுறா போயிடும். ஏன்னு சொன்னா கர்த்தர் வந்து சபையை ஏற்படுத்தியே இருக்க மாட்டாரு, அது அவசியம் இல்லாம. அப்ப அதனுடைய அருமை பெருமையை தெரிஞ்ச ஒருத்தன் தான் அதுக்காக ஜபம் பண்ணுவான், மன்றாடுவான், அது இது பண்ண. அப்ப அவங்க கடைசியா என்ன தெரியுமா சொன்னாங்க, இது இவ்வளவு தூரம் பிரச்சனை நாங்க யோசிக்கலீங்க, நான் ஏர்லியா ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல சபையில இருக்க போறேன். யார் சொல்லி கொடுத்த? எத்தனை பேர் அந்த முடிவு எடுப்பான்? ஆவிக்குரிய விவேகம். அது எங்க இருந்து வருது? வெறும் அறிவிலையா வந்துச்சு? இல்ல, அந்த அறிவு அதை கத்துக்கிட்ட உடனே அதனுடைய பாரம், கர்த்தர் எதை விரும்புறாரோ அதை நான் விரும்பணும், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறாரோ அதுல நான் ஆசைப்படணும்னு வெறி வராத வரையும் நம்ம வாழ்க்கையில முடிவுகளை சரியா எடுக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஒரு பெண் இருக்கு, ஒரு பையன் கிறிஸ்தவன், அது விசுவாசியா இல்லையான்னு தெரியல, கண்ண மூக்க பார்த்துட்டு ஆசைப்பட்டான், காமனா நடக்கிறது ஆசைப்பட்டான். இப்ப இப்ப என்ன செய்யறது? வந்து கேக்குறான், பாஸ்டர் உதவி செய்யுங்கன்னு. சில நேரம் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறது இல்ல, படார்னு கண்ணத்துல போடலாமான்னு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் அடக்கிக்கிறது, தம்பின்னு சொல்லி கொடுக்கிறது. பாருங்க, இப்ப எனக்கு தெரியும் இது, இந்த கேஸ் தெரியும், ஏன்னா இது லேஸ் இல்ல, ஏற்கனவே பறி கொடுத்துட்டான். இப்ப அதை நான் வந்து திருப்பி கொண்டாடுறதுன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஆவிக்குரிய சாமர்த்தமும் தேவை, அது லேஸ் இல்ல. ஏன்னா அந்த மயக்கத்துக்கு விழுந்தவங்களுக்கு தான் அது தெரியும், லேசா இருக்காது. சில நேரம் எவ்வளவு சொல்லுவோம், ஆமான்னு கேட்டு போயிடும், அப்புறம் நம்மளையே கூப்பிட கோச்சிடுவாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அடுத்த வாரம் அப்படி ஒரு கேஸ் நான் பார்க்க வேண்டி இருக்கு, ஜெபம் பண்ணிங்க. இங்க வர்றதுக்கு முந்தைய கேள்விப்பட்டேன், இப்ப அதை தீர்த்து வைக்கணும். என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் தான் செய்ய முடியும், நான் செய்யறதா நான் செய்ய முடியும். இப்ப அவனை வந்து கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், கிறிஸ்தவ குடும்பம்னா என்ன, ஏன் நமக்கு கிறிஸ்தவ மனைவிகள் தேவையா இருக்கு, கிறிஸ்தவம் இல்லாத ஒரு சந்தேக பேர்வழியை கட்டிக்கிட்டா என்ன நடக்கும்? இதெல்லாம் சொல்லி கொடுக்காம, இதெல்லாம் அவன் எங்க இருக்கிறான்னு பார்க்காம அவன் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஷார்ட்கட்டா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த இது, அந்த அத்தனை பக்குவமும் வேணும். பாஸ்டர் வேலைன்னு லேசா நினைச்சுக்காங்க, இது லேசே இல்லை. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஞானமும் பத்தாது, உலக சாமர்த்தியமும் கூட இங்கே வராது. அதனால தான் ரொம்ப நேரங்களில் ஆவியில் தங்கி இருக்க வேண்டி இருக்குது. ரொம்ப நேரங்களில் நம்ம வந்து ஜபம்தான் பண்ண வேண்டி கூட இருக்கும், அப்படியான கட்டமும் வரும். இந்த மனுஷ சாமர்த்தியம் இங்கே உதவியே செய்யாது. பாருங்க யாக்கோபு, அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சொல்கிறார். இப்போ அப்போ அவனுக்கு அதெல்லாம் சொல்லணும், சொல்லி நீ இந்த மயக்கத்தை போக்கணும். இது உனக்கு பிசாசு மாதிரி வந்திருக்குது. ஒரு பெண்ணில் ஆசைப்படுற தப்புன்னு சொல்கிறனா இல்லவே இல்லை. ஆசைப்பட வேண்டியதுல தான்ப்பா ஆசைப்படணும். ஒரு கிறிஸ்தவ பெண் அவசியம் மனைவியா வர்றது, இல்லாட்டி திருமண வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். எவ்வளவு பேர் நான் பார்த்துருக்கிறேன், இவ்வளவோ சொல்லியும் கேட்காம கட்டிக்கிட்டு கண்ணு முன்னுக்கு ஒரு ஃபேமிலி நிக்குது. முந்தையாவது ஒழுங்கா சேர்ச்சில் இருந்த பெண் இப்ப சேர்ச்சும் இது இல்லாம நாடோடி மாறி, பிள்ளைகளையும் வேத அடிப்படையில வளர்க்க முடியாம, பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு எதிரி மாறி வந்து நாடோடி மாறி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க கண்ணு முன்னுக்கு பாக்குறேன். அது யோசிங்க, ஏன் ஆரம்பத்தில் இவ்வளவு சொல்லி கொடுத்தேன் கேட்டிருக்கலாம் தானே. பாருங்க எவ்வளவு திறம இருந்து நம்ம பேச்சு சில நேரம் கேட்காம போயிடுவாங்க. ஏன்னா அந்த விதமான உலக மயக்கம் இது அவங்களுக்கு நன்மையிலேயே போய் முடியாது. எவ்வளவு ஞானம் தேவை தெரியுமா? இந்த மாதிரி இக்கட்டில் விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு ஞானம் தேவை தெரியுமா? இவ்வளவு தூரம் நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்குது. அது தெரியுதான் ஏன் சபை அவசியம், நல்ல போதகர்கள் அவசியம், இதெல்லாம் அவசியம்னு. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு அறன் தேவைங்க, இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்ப பாருங்க, இதான் ஞானம். தேவனுடைய அறிவு, அவருடைய சத்தியங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ஆவிக்குரிய விவேகத்தோட சரியா பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவமும் நமக்கு தேவை. அதை எப்படி வாங்கிக்கிறது? இப்ப அடுத்த கேள்வி, அதை எப்படி வாங்கிக்கிறது? எப்படி இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது? எங்க இருந்து இதை பெற்றுக்கொள்வது? யாக்கோபு இதுக்கு பதில் சொல்றாரு, இதுல இந்த ஞானத்தை எப்படி அடையலாம்? முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அஞ்சாவது வசனத்துல பார்த்தோம்னா, முதலாவது ஆண்டவரை கேளுங்கிறார். கேட்கிறார், சொல்றாரா நீங்களா? அஞ்சாவது வசனத்துல, தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இங்க ஒன்னு சொல்லணும். முதலாவது இப்ப இந்த வசனங்களை நம்ம நாட்டில் பிரசங்கம் பண்றவங்க பார்த்த உடனே, ஓ இத வந்து ஜபத்தை பத்தி தான் இங்க சொல்லுதுன்னு சொல்லி நிறைய ஜபத்தை பத்தி அவங்க பிரசங்கம் பண்ண சொல்லி ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த பகுதி நேரடியா ஜபத்தை பத்தி சொல்லல, நேரடியாக ஜபத்தை பத்தி சொல்லல. இந்த பகுதி ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவதுங்கிறத பத்தி சொல்லுது. அதான் இதனுடைய பிரதான போதனை. ஜபம் இதுல எங்க வருது கொஞ்ச நேரம் சொல்லி பார்ப்போம். முதல்ல அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், அப்புறம் தான் ஜபம் எங்க வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? முதல்ல ஞானத்தை பத்தி எப்படி வாங்கிக்கிற? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? வேற யாரையும் கேட்கக்கூடாதா? பதில் சொல்றார் யாக்கோபு, ரொம்ப நல்ல டீச்சர். ஒன்னு சொல்லி கொடுத்த பிறகு நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு யாக்கோபுக்கு தெரியும். அதனால உடனே அதுக்கு அவரே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்லாம எப்படி சொல்றாரு? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இல்லாமல் உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் என்ன சம்பூர்ணம்னு சொன்னா? அது சமஸ்கிருத வார்த்தை. சம்பூர்ணம்னு சொன்னா பூரணம், அதிகமான பூரணம், சம்பூரணம், ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணமா, அதுதான் அதுக்கு அர்த்தம். யாவருக்கும் சம்பூரணமாய், ஒன்னுலையுமே குறை வைக்காம. நீங்க கேட்டா அவருக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்கணும். கொடுக்க வேண்டியதுல ஒன்னிலையுமே குறை வைக்காம கொடுக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். ஏன் கர்த்தரை கேட்கணும் ஞானத்துக்கு? அவர் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர். ஒரு விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் நீங்க அவர் எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, நீங்க அவர் பேச்ச கேட்காம தப்பு செஞ்சிட்டீங்க திரும்பி போறீங்க, யோசனையா இருக்கும் நம்ம தப்பு செஞ்சிட்டமே கேட்டா கொடுப்பாரா? அதெல்லாம் பார்க்க மாட்டார், கொடுப்பார். நீங்க அவர்கிட்ட வரணும் கேட்கணுங்கிறது தான் அவர் எதிர்பார்க்கறது. அவர் கொடுப்பார். அதான் அந்த சம்பூர்ணமான வார்த்தைங்க, அதை தான் சொல்லி கொடுக்கிறது. எந்த விதமான குறையும் வைக்காமல்ங்கிறது தான் சம்பூர்ணம்னு அர்த்தம். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்.
இப்ப ஏன் இவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அப்படின்னு நீங்க நினைச்சிட மாட்டார். அட நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஒன்னும் கேட்க மாட்டார் போல இருக்கு. நிச்சயமா கேட்பார், ஏன்னா அவர் சிச்சை செய்கிற தேவன் சொல்லி இருக்கார். இந்த விஷயத்துல கடிந்து கொள்ள மாட்டார், அப்படி புரிஞ்சுங்க. அதாவது நீங்க ஞானத்தை கேட்கிற பொழுது அவர் கடிந்து கொள்ள மாட்டார். ஏன்னா நீங்க கேட்கறது சரியானது தானே. நீ என்ன சும்மா தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் முறுமுறுப்பு காட்ட மாட்டேன். ஞானத்தை யாரு கேட்டாலும் அது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் கேட்பதனாலே எந்த விதமாக அந்த விஷயத்துல கடிந்து கொள்ளாமல் எந்த குறையும் வைக்காம அள்ளி கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதனால தான் அவரை நம்ம கேட்கணும். கேட்கணுமா இல்லையா? ஞானத்தை அங்க கேட்கணும். அதான் சொல்றார், முதல்ல நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும். மத்தேயு 7:7 என்ன சொல்லுது? நீ கேள், தேடு, தட்டு, கேளுங்கள் கொடுக்கப்படும், திறக்கப்படும். சொல்லியிருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒன்னதான் குறிக்குது. என்னத்தை? கேள், 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 கொடுப்பேன். என்ன கேட்டேன்? நான் கொடுப்பேன். ஞானத்தை தான் கேட்கிறாயோ, நான் எந்த வித முறுமுறுப்பும் காட்டாமல் நான் கொடுப்பேன். அதுலயே கூட 1:11 வரையும் மத்தேயு 7 வாசிச்சு பார்த்தா உலகத்து அப்பாவோட சம்பந்த பத்தி கேட்கலையா? ஒரு ஆள் உலகத்து அப்பா அவத்தன் வந்து மீனை கேட்டானா எந்த தகப்பனாவது கள்ள தூக்கி கொடுப்பானா? பசின்னு வந்து மீனை கேட்கறான், கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? உலகத்து அப்பாலாம் மானுக்கு பசிக்குதுன்னு அதை நிறைவேற்றி வைக்கத்தான் பாப்போம். இந்த உலகத்துல இருக்கிற அப்பனே அப்படி செஞ்சா இந்த பரலோகத்து பிதாவாகியன்னா உனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறனா உனக்கு எந்த அளவுக்கு செஞ்சு வைப்பேன். ஆண்டவர் காட்டுறாரா இல்லைங்களா? அப்ப என்ன நீ அப்படி பாக்குறாயாப்பா? அப்ப நீ என்ன நாடி கேட்கிற பொழுது, அது என்ன மகிமைப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை கேட்கிற பொழுது நான் கொடுக்காமல் இருப்பனா? நான் நிச்சயமாக உன்னை கடிந்து கொள்ளாமல் சம்பூரணமாக நீ கேட்டதுக்கும் மேலாக குறைபாடே இல்லாமல் நான் கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றார். இப்ப இந்த மாதிரி ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருப்பு கூட்டம் நடத்த தேவையில்லை, முழு நேர உபவாச ஜபம் நடத்த தேவை. இப்ப அந்த ரூட்ல தான் போயிடக்கூடாது. உடனே முடிவு கட்டி இருப்பாங்க, கேட்க இப்ப நேரம் கேளு கேளு தானே சொன்னீங்க, இப்ப இப்படித்தானே கேட்கணும், இப்படித்தானே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கிடைக்கவே கிடைக்காது. நீ முழு நேர உபவாச ஜபம் தலகீழ நின்று செஞ்சு பார்த்தாலும் கிடைக்காது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதை பத்தி சொல்லல, நீங்களே முடிவு கட்டிடுறாங்க. அதை பத்தி ஆண்டவர் இங்க சொல்லவே இல்லை. முதல்ல கேளு, ஆண்டவரை கேள். யார நாடி போகணும்? ஆண்டவரை நாடி போகணும். ஏன் ஆண்டவரை நாடி போகணும்? அவர் மட்டும்தான் நமக்கு இந்த விஷயத்துல எந்த குறையும் வைக்காம ஞானத்தை கொடுக்கிறவர், முறுமுறுப்பு காட்டாம கடிந்து கொள்ளாமல் நமக்கு கொடுக்கிறவர். அதனால அவர்கிட்ட போகணும். அவர் உலகத்து அப்பமார்கள் எல்லாம் விட பெரிய தேவன், நம்ம நேசிக்கிற தேவன். அவர் மட்டும்தான் இதுக்கு உதவி செய்யலாம். அது மட்டும்தான் சொல்லுது இது, சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும்? இப்ப நான் சொல்லிட்டேன் ஏன் ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்லி. அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், குறைபாடு இல்லாமல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், கேட்கிற எல்லா விசுவாசிகளும் கொடுக்கிறவராக இருக்கிறார், எந்தவரை முறுமுறுப்பு காட்டாமலும் கொடுக்கிறவராக இருக்கிறார்னு பார்த்தோம். அந்த ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு ஜெனரஸா இருக்கிறார். நமக்கு ஞானம் கேட்டா கொடுக்கிறதுக்காக அது வந்து எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், இவ்வளவு ஞானத்தையும் அள்ளித்தருகிற ஒரு தேவனை நம்ம ஆண்டவரா கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு பேர் சும்மா ஏதோ மூக்கையும் மொழியும் தேங்காயும் வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் யோசனையும் வருது, நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்களை சொன்னா பரவாயில்ல. என்ன இப்படி வார நேரம் பார்த்தா சிவனுக்கு ரெண்டு மகை முருகன் அப்புறம் பிள்ளையார். அப்புறம் யோசிச்சேன், இந்த என்னன்னு ஏன் யானத்தலை வச்சிருக்கிறாங்க? ஏன்னா படிச்சிருக்கிறாங்க இல்லையா? இல்லை இப்போ யோசனை போகுது, யானத்தலை வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பிளெயினில் வர்றது, ட்ரெயினில் வர நேரம், காரில் காலையில் வர நேரம், வழியில் பார்த்ததுனால. ஏன்னு சொன்னால் அவன் தப்பு பண்ணிட்டான், சாமியும் தப்பு பண்ணிடுறான் பாருங்க. அவன் தப்பு பண்ணிட்டு அவங்க யானத்தலை வச்சாச்சு. அவன் தப்பு பண்ணது தண்ணியே காப்பாற்றிக்க முடியல, இவன் எப்படி மனுஷனை காப்பாற்றுறது? அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உனைய காப்பாத்திக்க முடியலையே, அதுக்கே உனக்கு சாபம் கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி என் ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்த போற? எவனா கேக்குறானா? இல்ல, அதுக்கு போயிட்டு தேங்காய உடச்சுக்கிட்டு அதை உட்காந்து முட்டாள்தனமா இருக்கிறான். இப்ப பாவம் கூடுது, அழியிறான், ஒண்ணுமே சரியா வர்றதில்லை. நம்ம தேவன் அப்படிப்பட்டவரா? அவர் பரிசுத்தர், நீதியானவர், வல்லமை உள்ளவர், அவருடைய குணாதிசயங்கள் என்னைக்கும் மாறாது. பாவங்கிறதே அவட்ட இல்லையே, குறைபாடுங்கிறதுக்கே அவட்ட கிட்டையும் போக முடியாது. இவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆண்டவர் ஆச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, அவர் ஞானத்தை தாராருன்னு சொன்னா சரி, அடுத்து நம்ம என்ன கேட்கணும்னு சொன்னா, இந்த ஞானத்தை அவட்ட எப்படி சரியா கேட்கறது? அவரை கேட்கணும். எப்படி கேட்கணும்? முழு நேர உபவாச ஜபம் வச்சு கேட்க கூடாது. ஏ அது கேட்டா அது கிடைக்காது, இருக்கிற பொருளும் போயிரும். ஆமா, அங்கெல்லாம் போகாதீங்க. அங்கெல்லாம் அது வைக்கிறதுக்கு காரணமே ஒரு தடவைக்கு மேல காணிக்கை எடுக்கிறதுக்காக தான், வேற எதுக்குமே வைக்கிறது இல்ல. ஆமா, ஒரு தடவைக்கு மேல காணிக்கை எடுப்பாங்க. அப்ப அது வந்து ஏன் முழு நேரம் உபவாச ஜபம்? இப்ப அவ்வளவு நேரத்துல எவ்வளவு காணிக்கை எடுக்கலாம்? அப்ப உங்க உடம்புல என்ன மிஞ்சும்? கட்டி இருக்கிற சேலை, உங்க மூக்கு கண்ணாடி, இதான் மிஞ்சும். வெளிநாட்டுல எல்லாம் நீங்க போடுற மாதிரி நகையெல்லாம் அவ்வளவு போட மாட்டாங்கல்ல இவங்களுக்கு. அங்க முன்னே நெபவாச ஜபம் வச்சு ஒரு பிரயோசனம் இருக்காது, இதுதான் கூட வைக்கிறது. அப்ப எல்லாம் போயிரும். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய. அதனால அதனால கிடைக்காது, அப்படி ஞானம் வாங்க முடியாது. எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? முதல்ல விசுவாசத்தோட கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். பாத்தீங்களா, ஆறாவது வசனம், அவன் எந்த அளவிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். அதான் ஒண்ணு, கேட்கறதுக்கு முந்தையே கேட்க போறேன் கிடைக்குமா நிச்சயமா அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அவுட் தான். அப்படி அப்படி நினைக்கிற நேரம் என்ன செய்யறோம்? இங்க இருக்கிற ஆண்டவரை நம்ம நிலைமை கொண்டாந்துரல. நம்ம அவரை பற்றி நம்ம அறிவு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தான் அது காட்டுது. கர்த்தரை சந்தேகப்படுறவன் எப்படி கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியும்? அது நம்ம விசுவாச குறைவை தான் காட்டுது, தேவனை பற்றிய நமக்கு இருக்கிற ஞானத்தின் குறைவை தான் காட்டுது. அப்படி சந்தேகப்பட முடியாது. இப்ப அந்த அவங்களுக்கு சொன்னேன், நேத்து கூட ஆலோசனை சொல்லி, நீங்க ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா அந்த கர்த்தர் செய்வார். ஆமா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இப்ப நம்ம செய்ய போகிற காரியம் சரியானதா இருந்தா, அது வேதத்தின்படி சரியானதாக இருந்தால், கர்த்தருடைய மகிமையை சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால், அதை கேட்டு அந்த தேவன் ஏன் கொடுக்க மாட்டார்? கொடுக்க மாட்டார். நான் சும்மா அனாவசியத்துக்கு ஆசைப்பட்டு என் கார் இருக்கிறது பிடிக்கல, அடுத்தவன் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறான், அதனால அவனோட கூட வச்சிருக்கணும்னு சொல்லி, லேட்டஸ்டா எனக்கு வேணும், ஒரு பென்ஸ் வேணும்னு கேட்டேன்னு சொன்னா, அது கர்த்தருடைய சித்தத்தை எவ்வளவு மகிமைப்படுத்த போகுது, என்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நான் கேட்கறேன். மனுஷங்க மத்தியில நான் பெருமையா இருக்கணும்னு கேட்கறேன். ஆண்டவர் கொடுப்பாரா? இப்ப நம்ம இங்க என்ன தப்பு விடுறோம்? கேட்கறது தப்பு, சரியானதை கேட்கல. கர்த்தருக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய வாக்கு மூலமா கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தலாங்கிற எண்ணத்தோட கேட்கல. அந்த எண்ணம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆசையெல்லாம் வராது. வருமா? வராது. பாத்தீங்களா, அப்ப நம்ம கேட்கிற பொழுது, அந்த ஞானத்தை கேட்கிற பொழுது சரியா, அது நம்ம எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோட கேட்கணும். எந்தவித அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எந்தவித சந்தேகமும் இல்லாத விசுவாசம். புதிய ஏற்பாட்டில் எடுத்து வாசிச்சிங்கன்னா, சுவிசேஷ நூல்கள்ல உடம்பெல்லாம் ஏலாத ஒருத்தனை தொட்டியில ஒரு பெட்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? அப்படி அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வர நேரம், அந்த வீடு என்ன, அது கூட்டமா அலமோதிக்கிட்டு இருந்துச்சு, கதவை திறந்துக்கிட்டு போக முடியல. என்ன செஞ்சாங்க? ஏறி குறி சாதாரணமா எங்கேயாவது இப்படி நடந்துகிட்ட அவனை பாத்துருக்கீங்களா? அப்ப அவன் என்ன செய்யறான்? எப்படியாவது அவட்ட போயே ஆகணுங்கிறதுக்காக நண்பர்களை பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, கூரைய திறந்து அப்படியே அவர் முன்னுக்கு இறக்கி விட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? குணமாக்கி விட்டாரா இல்லையா? ஏ அவர் அங்க என்னத்தை பார்த்தாரு? விசுவாசத்தை பார்த்தார். எந்த அளவுக்கு இவரால் முடியும்னு நம்பிக்கை அவனுக்கு இருந்திருந்தா அதனால செஞ்சான். சந்தேகம் இருந்துச்சா? இதை பார்த்துட்டு இந்த மனுஷன் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, கொடுக்காது, ஏன்னா இவ்வளவு கூட்டத்தில் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? இல்ல, அப்படியே அது இது போனாலும் கூட நம்மளை அனுப்பிடத்தான் போறாரு. போறதுக்கு முந்தைய சந்தேகம் எங்க கிடைக்கும்? கிடைக்காது. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. ஆண்டவர் பார்க்கிறாரு, அத உங்க இருதயத்தை அவர் பாக்குறாரு. நீங்க வாய திறந்து ஜபிக்க முந்தையே எல்லாம் அவருக்கு தெரியும். இன்னொருத்தர் இருந்தான், அந்த நூற்றுக்கு அதிபதி, அவன் மேலக்காரனுக்கு சோமில்ல, என்ன மறந்து கொடுத்தும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆண்டவட்ட வந்தான், அவன் வீடு எங்கேயோ இருக்குது. ஆண்டவட்ட வந்து, ஐயா தயவு செய்து நீங்க பார்த்து செஞ்சு கொடுங்க, சரி நீ போற வாரேங்கிறான். அவன் என்ன சொன்னான்? ஐயோ அங்கெல்லாம் நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. இங்க இருந்தே நீங்க ஒரு வார்த்தையில சொன்னாலே போதும். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் அவன் எப்படிப்பட்ட விசுவாசம். இஸ்ரவேலில் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்லைன்னு சொல்றேன். கர்த்தர் வார்த்தை வாயால அப்படி ஒரு பேர் வாங்குறன்னா லேசா லேசா? அதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம கத்துக்கணுங்கிறதுக்காக. நூற்றுக்கு அதிபதியை நம்ம பாராட்டணுங்கிறதுக்கு இல்ல, விசுவாசம் எப்படி இருக்கணும்னு நம்ம கத்துக்கணுங்கிறதுக்காக. அப்படிதான் இருக்கணும். நீங்க வர தேவையில்லை. இந்த இடத்துல இருந்து உலகத்தையே வார்த்தையால உருவாக்குன தேவனால உங்களால இந்த இடத்துல இருந்து அந்த சாமானியனுடைய உடலை குணப்படுத்த முடியாதா? இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருந்ததே, யூதனா இல்லாத இருந்த ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்ததே, புரியுங்களா? சந்தேகமே இல்லாம விசுவாசத்தோட கேட்கணும். கேட்டுட்டு இப்ப இது சந்தேகப்பட்டு கேக்குறதுன்னா என்னான்னு விளக்கம் கொடுக்கிறாரு இங்க, பாத்தீங்களா? இப்ப கேட்கலாம், ஏன் சந்தேகத்தோட கேட்டா என்ன ஆகுறதுன்னு வீராப்பா யாராவது கேட்கறவங்க இருக்கலாம், அவங்களுக்கு இங்க பதில் சொல்றாரு. சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. சந்தேகப்படுறதுன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆறாவது வசனம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டவன்? இப்ப நீங்க பாத்திருக்கீங்கன்னா காத்துல சருகு பாத்திருக்கீங்களா? மரத்துல இருந்த இலை எல்லாம் விழுந்து காஞ்சி போயிருக்குமே, நல்ல காத்து அடிக்குது. இப்பதான் ஆடி காத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்குல்ல, ஒரு சருகு என்ன ஆகுது? பிடிக்கிறதுக்கு ஓடி பாருங்க, போவீங்க அங்கிட்டு போவீங்க, உங்களை கன்னியாகுமரியிலேயே கொண்டு போய் விட்டான்னு விட்டுருவோம். ஏன்னா காத்துல அடிக்குது, எங்க அடிக்குது, அங்க அடிக்குது. அதுதான் இங்க சொல்ற, காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாட்டு ஒப்பிடுறான். கடலும் கூட குமரிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? அங்க இங்க எல்லாம் அதுல ஒரு கப்பலை ஓட்டுறதே கஷ்டம். ஏன்னா எங்க போகுதுன்னே முடியாது, நிலையே இல்லை. அந்த மாதிரி தான் சந்தேகப்படுகிறவன். ஏ, அவன் நிலை இல்லாதவன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறாமல் என்று நினையாது இருப்பனால் ஒரு காரியமும் கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்காது. நீ சந்தேகப்பட்டான், நிலை இல்லாதது அது ஆபத்துங்கிறத இங்க அவர் சொல்லி கொடுக்கிறா இருப்பான். அவன் விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசம் வந்து இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இருந்துகிட்டு இருந்துச்சோ அது விசுவாசமாகவே இருக்காது, அது ரொம்ப மோசமானது. தொடர்ந்து சொல்லுகிறாரே, அவன் இரு மனம் உள்ளவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். சந்தேகப்படக்கூடாது, அது உறுதியான விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர்ல இந்த நம்ம பார்த்தது போல அந்த சரீரம் சரியாக இயங்காமல் இருந்த அந்த பேரலட்டிக் மாதிரி நூற்றுக்கு அதிபதிக்கு எப்படி விசுவாசம் இருந்துச்சு அந்த மாதிரி உறுதியானவனாக இருக்கான். பவுல் சொல்லுகிறான் இல்லையா, ரெண்டு திமோத்தேயு 1:12, நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஐ நோ, அவர்கள் அசையாத ஒரு உறுதி நான் அவர் மேல எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கணும். ஆண்டவர்ட்ட வருகிற பொழுது ரெண்டு மனம் இருக்கவே கூடாது. இப்ப இந்த ஞானத்தை எப்படி கேட்டுக்கலாம்? ஆண்டவர்ட்ட கேட்கணும். அதை எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாத உறுதியான ஒரு விசுவாசத்தோட கேட்கணும். இப்ப மூணாவது நம்ம என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடைன்னு பார்க்கணும். ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுவதற்கு எது தடை? 6:7-8 வசனங்கள் வரை அதுல பதில் இருக்கு. முதலாவது என்னன்னு சொன்னா, நிலையான ஒரு மனநிலை இல்லாமல் இருப்பது. நிலையான ஒரு மனநிலை இல்லாமல் இருப்பது, அதான் 6-7 வசனங்கள் அது அவ்வளவு தூரம் சொல்லுது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல ஒரு சிங்கிள் மைண்டட்னஸ், ஒரே ஒரு உறுதியான ஒரு மனநிலையை கொண்டவனாக இல்லாமல் இருப்பது, அது ஆபத்து. ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அவன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க, கிடைச்சிருச்சு இருக்கலாமா, வேற ஒண்ணு தேடலாமா, இருக்கலாமா, வேற ஒண்ணு தேடலாமா, என்னதான் ஆக போகுது? ஒண்ணுமே ஆக முடியாது. யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு கோர்ஸ் செய்யலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஒன்னே ஒழுங்கா முடிக்கிறது இல்ல, ஒரு பிரயோசனம் இல்லை. சந்தேகம், நீ செய்யற காரியத்துலாம் சந்தேகம். அது கர்த்தர்ட்ட நீ உறுதியா இருக்க முடியாது. உறுதியான மனநிலை இல்லாதவ ஆபத்து. ஆண்டவர் இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறார், அவரை சுத்தி நிறைய கூட்டம். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு மனசுல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, இயேசுவால அது முடியும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, செய்தி கேட்டிருக்கிறாங்க, ஆனா அவர் பாக்குறது கஷ்டமா இருக்கு. எல்லாம் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க, எப்படியாவது இவர் நான் தொட்டுறேன், அவர் என்னோட பார்த்து பேசினா பேசாட்டியும் கூட பரவாயில்ல, அவரோட நான் ஒரு சம்பாஷணம் வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தொட்டுனா மட்டும் எனக்கு போதும். அந்த வயசுலயும் அந்த கூட்டம் அவ்வளவு இருக்குன்னு பார்க்காம எப்படியோ இடிச்சு முடிச்சு எமையமனோ சொல்லியிருப்பான், இந்த அங்கிட்டு போ அங்கிட்டு போ என்னென்னமோ சொல்லியிருப்பான், இருந்தாலும் கூட கடைசியில் எப்படியோ போயிட்டு அந்த அந்த அவருடைய உடைய தொடலியா தொட்டுட்டான் முதுகு பக்கம்னு நினைக்கிறேன். உடனே என்ன நடந்துச்சு, அந்த அம்மா நினைச்சே பார்க்காதே நடந்துச்சு, ஆண்டவர் நின்றுட்டார், யார் என்ன தொட்டேன்னு கேட்டார், எல்லாம் முழிச்சிருப்பாங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஈ போறதுக்கு கூட இடம் இல்லாமல் முட்டி மோதிக்கிட்டு அவர் மேலே இருக்கிறோம், எவன் தொட்டான்னு கேட்க முடியுமா, எவ்வளவு பேர் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் அப்படி நினைச்சாலும் என்ன யார் தொட்டான்னு எனக்கு தெரியும், என்ன நோக்கத்தில் தொட்டாங்கன்னு தெரியும். அப்ப ஆண்டவர் அங்க என்ன பார்த்தாரு, அவருடைய உறுதியை பார்த்தாரா இல்லையா, எல்லாரும் எத்தனை கோடிக்கணக்கான மக்களை படைச்சிருந்தாலும் 1000 கோடியா படைச்சிருந்தாலும் அந்த ஆண்டவருக்கு எல்லாரை பத்தியும் தெரிஞ்சிருக்குதா இல்லையா, தெரிஞ்சிருக்குது. அவர் அதை பார்த்தாரா இல்லையா, அவருடைய விசுவாசத்தை பார்த்தார், அவருடைய உறுதியான மனநிலையை பார்த்தார், அதனாலதான் அவருக்கு கிருபை கிடைச்சது. இதைத்தாங்க சொல்லுது, இதைத்தான் யாக்கோபு சொல்றார், நீ சந்தேகப்படாத, சந்தேகப்பட்ட ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கிடைக்காது, விசுவாசத்துக்கு அது அடையாளமே இல்ல சந்தேகப்படுறது, எப்படி இந்த தொலைகள்லாம் இது பண்ண முடியும், நீ சந்தேகப்படுறவனாக இருந்தா, அது கர்த்தர்ல சந்தேகப்படுகிறவனாக இருந்தா, உனக்கு எவ்வளவு உறுதி கர்த்தர்ல தேவை தெரியுமா, பாத்தீங்களா. நீ அடுத்தது இதுலயே அவர் சொல்றார், ஒன்னு உறுதியான மனப்பான்மை இருக்கணும் அந்த அம்மாவுக்கு இருந்தது மாதிரி, ரெண்டாவது ரெண்டு மனசு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு இதயம் தானே இருக்குது, ரெண்டு இருதயம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா, அதாவது நான் ரெண்டு இருக்குன்னு சொல்ல, இருமனப்பட்டவன் அதான் இங்க வேதம் சொல்லுது, 8வது வசனம் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஏன் இருமனப்பட்டவன் நிலையற்றவனாக இருக்கிறான், இவன் ஒரு சந்தேக பேர்வழி மட்டும் இல்ல, இவன் எப்பவுமே ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக பாக்குறான், முடியுமா, கரூர்ல கார்ல ஏறி நான் ஓமலூருக்குன்னா அங்க மட்டும்தான் வர்றதை யோசிச்சிருக்கணும், டபுள் மைண்டடா இருந்தா இங்க வந்திருக்க முடியாது. இவன் அப்படிதான், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மிஸ்டர் ஃபேசிங் போத் வேஸ், அவர் ரெண்டு பக்கம் பாக்குற மோகம் ஒன்னுலயே இருக்காது, அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது, ரெண்டு மனசு உள்ளவனா இருக்கக்கூடாது. ஜான் பனியன் ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்ல மிஸ்டர் ஃபேசிங் போத் வேஸ் அவருடைய மோட்ச பிரயாணத்தில் அவனை பத்தி எழுதியிருக்கிறார், மோட்ச பிரயாண புஸ்தகம் வாங்கி வாசிச்சு பாருங்க, அவன் நிலையில்லாதவன், முடிவே அவனுக்கு வாழ்க்கையில் எடுக்க முடியாது, இருக்கிறதா போறதா, என்னைக்கு என்னைக்கு எழுப்பி முடிவு எடுக்க போறான், நடக்காது, நடக்கவே நடக்காது, அது ரொம்ப ஆபத்து அவனுக்கு, அவன் ரெண்டு இருதயம் இருக்கிற மாதிரி, அவன் ஒரு தீர்மானத்துக்கு அவனால வாழ்க்கையில வர முடியாது, ஒரு டபுள் மைண்டட் மேன் இங்க சொல்லி இருக்கா, இருமானப்பட்டவன் யாரும் அழைக்கப்படுறது ரொம்ப அவமானமானது, ரொம்ப அவமானமானது, அது சரியே இல்லை, அவன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் வளர முடியாது, இந்த உலக வாழ்க்கையிலேயே அவன் வளர முடியாது, உலக வாழ்க்கையில கூட அவனால வெற்றி பெறவே முடியாது, பாத்தீங்களா, அது ரொம்ப மோசம். இந்த உலகம் வந்து ரெண்டு மனப்பட்டது, ஆனா கிறிஸ்தவன் அப்படி இருக்க முடியாதுன்னு நினைச்சீங்க, உலகம் அப்படிப்பட்டதுதான், எதை பார்த்தாலும் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்காதே, பரவாயில்ல இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் உன்னை போயிட்டு இருக்கு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்தவன் அப்படி இருக்க முடியாது, வேதம் ஒரு வழியை காட்டுது, அதனாலதான் ஆண்டவர் 10 கட்டளையே கொடுத்திருக்கிறார், தெளிவான 10 கட்டளை, இதுவும் இல்ல அதுவும் இல்ல, இதுதான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்க வேண்டியவன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இத வந்து, இந்த மாதிரி ரெண்டு மனப்பட்டவன ஸ்கிட்ஸோஃபீனிக்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது ஒரு நோய், இவங்கள சொல்றது தியோலாஜிக்கல் ஸ்கிட்ஸோஃபீனிக், ஏன்னா இந்த மாதிரி இந்த நான் அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வார்த்தை இறையல் சாம்பார்னு சொல்லி, எல்லாம் சாம்பார்ல தான் முருங்கைக்காய் போஞ்சு எல்லாம் இருக்க முடியும், ஆண்டவருடைய சத்தியத்தை பொறுத்தவரை ஒண்ணுதான் இருக்க முடியும், சாம்பாருக்கு அது இடமே இருக்க முடியாது, ரெண்டு மனப்பட்டவன் ஒழுங்கா வாழவே முடியாது. சில பேர் ஒரு இது யூஸ் பண்ண, நான் வந்து சீர்திருத்த பெந்திகோஸ்தே ராயா சொல்றேன், இருக்கவே முடியாது, அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இன் டேர்ம்ஸ், அது அப்படி இருக்கவே முடியாது, நீ ஒண்ணு பெந்தகோஸ்தையா இருக்கணும் இல்லாது சீர்திருத்த வாசியா இருக்கணும், ரெண்டும் இணைஞ்சு வராது, அப்படி இருக்கவே முடியாது, உன் எண்ணங்கள் தப்பானது, அதான் இங்க வேதம் சொல்லி கொடுக்குது. நம்ம ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வேணும்னு சொன்னா, ஆவிக்குரிய விவேகம் வேணும்னு சொன்னா, நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஒரே மனப்பட்டவனா, ரெண்டு மனசு இல்லாதவனா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, நம்ம உறுதியானவனாக இருக்கணும். கிறிஸ்தவன் உறுதியானவனா இருக்கணும். ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, ஒரு கிறிஸ்தவன் உறுதியானவனா இருந்தா அவன் உலகத்துக்கு எதிரியா மாறிடுறான். எஸ், உலகத்துக்கு அது பிடிக்காதுங்க, உலகத்துக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவன் என்னை பகைத்தால் உன்னை பகைக்காமல் இருக்க மாட்டான். என்ன செஞ்சிருந்தாங்க, கிறிஸ்தவன் சொல்லி அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சுன்னு சொன்னா, இப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் கூட எங்கள்கிட்ட ஒரு அத்தாட்சி வாங்கி தான் நீங்க எல்லாம் இயங்கலாம்னு சொன்னா எல்லாம் கியூல நிப்பாங்க. ஏன்னா தங்களை பிசினஸ் நடத்துறதுக்கு அது வேணும். நாம கொழுந்தான கிறிஸ்தவங்க எப்படி யோசிச்சு பார்ப்பான், வேதம் என்ன சொல்லுது, நீங்க சொல்றபடி கேட்கலாமா, இதனால அவருடைய சித்தத்துக்கு நடைமுறைப்படுத்துற ஏதாவது பாதிப்பு வருமா, அப்படியெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, வேதம் இப்படி சொல்லுவதனால அதை கேட்க முடியாது. ஆனா சொல்லுவாங்க, ஜெயில போடுவேன் போட்டுக்க, எனக்கு ஐயா சொல்ற நம்ம கேட்கணும். நீ ஜெயில போடுவிய, என்ன செய்வ, அது முக்கியம் இல்ல. அதான் பாவல புடிச்சு என்ன சொன்னாங்க, விட்டுருவேன் வெளியில, ஆனா நீ ஏசு பேர்ல மட்டும் பிரசங்கம் செய்ய முடியாது. வெளில விட்டவன என்ன செஞ்சாங்க, மொத்தம் எங்க கூட்டம் கிடைக்குதோ அங்க பப்ளிக்கா இயேசுவை பத்தி பேச தொடங்கிட்டாங்களா இல்லையா? ஏன், யார் பேச்சு நம்ம கேட்கணும், ஆண்டவர் பேச்சு. அதனாலதான் உலகத்துக்கு அவங்களை என்ன செய்வீங்க, ஜெயில போட்டாலும் அங்க இருக்கிறவங்களையும் மாத்திடுறாங்க, வெளியில விட்டாலும் அங்க இருக்கிறவங்களையும் மாத்திடுறாங்க, இவங்களை நிப்பாடவே முடியாது போல இருக்கு. அப்படிதான் கிறிஸ்தவன் இருக்கணும். அதே அமைதியான முறையில தான், நீதியான முறையில தான் இயேசுவை பத்தி சொல்றத நம்மளால நிப்பாட முடியாது. அந்த உறுதியான மனநிலை இல்லாட்டி நம்ம கிறிஸ்தவனே இல்லைங்க. அப்ப உறுதியான மனநிலை இல்லாட்டி நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, கிடைக்காதே ஞானம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டேன், விசுவாசியா இல்லையான்னு தெரியல, ஆனா நான் ஜெபம் பண்றேன், எனக்கே சரியா இருக்கா. அது எப்படி, நீ எப்படி உனக்கு தைரியம் இருக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, சொல்லக்கூடாது. அது தப்பு, அது வேதமே சொல்லுது தப்பு. நீ அது ஆண்டவர்கிட்ட கேட்க தேவையில்லை, இது தப்பா, அவர் சொல்லிட்டாருங்க வேதல தப்பு. அப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கு ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, சரி வர மாட்டார், ஓமலிலேயே போய்க்க. இஸ்ரவேல்காரன் கேட்கல, ராஜா வேணும், நான் தான் ராஜாவா இருக்கிறேன் அப்பா, உனக்கு என்னத்துக்கு, அதுலாம் பத்தாதுங்க, அவங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி வேணும். எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு, என்ன விட ரயான்மை உள்ள தேவன் வேணாம், அவங்க மாதிரி தானே கேக்குற, வச்சுக்க. என்ன ஆச்சு, அவன் கொடுமைப்படுத்தினானா இல்லையா, இல்லாத அநியாயங்கள். ஆண்டவர் மேல தப்பு சொல்ல முடியுமா, இல்ல. அதே மாதிரிதான் கிடைக்கும். ஆக நம்ம உறுதியான மனப்பான்மையோட தைரியத்தோட விசுவாசத்தோட இருந்து கேட்டா, அந்த தேவன் எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல் உங்களுக்கு ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்த மாதிரி அள்ளி கொடுப்பார். ஏ, அவருக்கு தெரியும் உங்க விசுவாசம் உறுதியானது, நீங்க ஒரு மனப்பட்டு கேட்கறீங்க, அதையும் நீங்க கேட்கறது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்காக கேட்கறீங்க, அவர் அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கேட்கறீங்க. அவர் ஏன் கொடுக்க மாட்டார், நிச்சயமாக கொடுப்பார், பாத்தீங்களா. ஆகவே வேத அறிவும் தேவை, வேத அறிவு தேவை, அதை நடைமுறையில பயன்படுத்துறதுக்கான தேவ பக்தி, அதை சரியா சரியான பயன்படுத்துறதுக்கு கர்த்தர்கிட்ட நம்ம ஞானத்தை தேடி வரணும். அந்த ஆண்டவர் கொடுப்பார். இதான் யாக்கோபு சொல்லுறான். ஏன், இந்த மக்களுக்கு அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை அதுல இருந்து விடுபடுறதுக்கு அந்த ஞானம், ஆவிக்குரிய விவேகம் தேவையாக இருந்தது. யாருக்கு இங்க அது தேவை இல்லை சொல்லுங்க பாப்போம், தேவையா இருக்கா இல்லையா, தேவையா இருக்கு, எல்லா விதத்திலையும் தேவையா இருக்கு. இங்க வாரத்துக்கு வீசா எடுக்கிறது கூட தேவையா இருந்துச்சு. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம், போகணும் தான், எல்லாம் லோபடி எல்லாம் பார்த்துட்டு சரி இப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் சொல்லி ஜெபம் பண்ணி எங்க மக்களையும் ஜெபம் பண்ண சொல்லி கர்த்தர் வழிபடி விடுவோம். அவருக்கு தெரியும் சரியானதுக்காக போகிற காரியம் அப்படின்னு அவர் நடத்தி வைப்பார், நடத்தி வைப்பார். நம்ம தான் கர்த்தரை தவறா நம்ம குறுக்கு வழி நோக்கங்களை பயன்படுத்துறதுக்காக அவரை நாடக்கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய காரியம் நடப்பதற்காக நம்ம சரியா போகிற பொழுது அதை நிறைவேற்றி வைப்பார் அந்த தேவன்கிற ஒரு தைரியத்தோட கேட்க சரிங்களா, ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, நீர்தாமே இந்த நேரத்திலும் கூட எப்படியாக நாம் ஞானத்தை நாடி உம்மிடத்தில் வர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர், விளக்கமாக போதித்திருக்கிறீர். கர்த்தாவே, யாக்கோபுவினுடைய மக்கள் மட்டுமல்ல,
நாங்களும் இந்த இருண்ட காலங்களிலே அதிகமாக ஞானத்தை நாடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த போதனைகள் எல்லாம் நாம் வெறுமனே கேட்டு விடுகிறவர்களாக மட்டும் இருந்து விடாமல் சிந்தித்து அதன்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க உம்முடைய ஆவியின் மூலமாக கிருபை பாராட்டி எங்களுக்கு உதவி செய்யும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.